கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நீ முதல் ஓய்வு நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியில் எனக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு பகுதி, எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த பகுதி தான், அதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். என்னிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாக என்னை தெரிந்து கொண்டார், நான் தேவனுக்கு ஒரு எளிய ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுவேன். ஒருவேளை போதகர் என்று பலர் சொல்லலாம், பாஸ்டர் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான பொருள் என்னவென்றால், ஊழியன் நான் தேவனால் அவருடைய ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஊழியக்காரன். இந்த இடத்தில் இருக்க நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், பணிபுரிகிறோம், பணிபுரிந்து மீதி நேரங்களில் ஊழியம் செய்கிற அநேகர் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். திருச்சபையின் மூலமாக ஊழியம் செய்கிறீர்கள், தனிப்பட்ட முறையில் செய்கிறீர்கள், குழுவாக செய்கிறீர்கள், ஊழியர்கள். எனவேதான் 1 பேதுரு 2 அதிகாரத்தில் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார், நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், எனவேதான் நாம் எல்லாரும் ஊழியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே கர்த்தருக்குள் ஊழியம் செய்கிறவர்கள், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. பலர் நம்ம அதை எதிர்ப்போம், என்னென்னா எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்குரிய பலன் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அநேகர் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரன் எப்படி காணப்பட வேண்டும்? இன்னைக்கு நானும் ஒரு ஊழியக்காரன் தான், இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, அதனால் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி காணப்பட வேண்டும்? ஒருவேளை தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அநேகர் இருக்கலாம். யோவானை குறித்து இயேசு சுவாமி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமே இல்லைன்னு இயேசு சுவாமி சொல்லுவாங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர். இன்றும் அநேக தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் யோவான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் யோவான் ஸ்நானன், கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முன் தூதன், கிறிஸ்துவுக்கு அவர் முன் தூதன், கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினவர், கிறிஸ்துவை இந்த உலகுக்கு, கிறிஸ்துவை தமது ஜனத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் யோவான் ஸ்நானன். அப்ப ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறவர்களிடத்துல என்னென்ன குணங்கள் காணப்பட வேண்டும்? இது மிக மிக முக்கியமான காரியம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்பை பற்றி சிந்திப்போம். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் சிந்திப்போம். ஒரு ஊழியனுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் அதை சிந்திப்போம். கடைசியாக ஒரு ஊழியனுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும். இந்த 4ஐயும் நாம் சுருக்கமாக சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த யோவான் ஸ்நானனுடைய அழைப்பை பற்றி பாருங்கள். வேத புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 3 குறிப்பை சொல்லுகிறேன். லூக்கா 1:14-17 வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அவர் பிறப்பதற்கு முந்தி, பிறப்பதற்கு முன்னமே ஆண்டவர் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான், அவன் திராட்சரசம் மது குடியான், அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்புவான். ஆண்டவர் உங்களே என்னையும் வேதவசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் நாம் இருக்கும்போது நம்மை தெரிந்து கொண்டாராம். இதை அருமையாய் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே என் கருவை உம் கண்கள் கண்டது என்று சொல்லுவார். இன்று நாம் இந்த இடத்தில் இருப்பது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். ஏன் விசேஷமாக அனுபவம் என்று சொல்லுவேன் என்றால், கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்போது தெரிந்து கொண்டார்? தாயின் வயிற்றில் நாம் இருக்கும் போது தெரிந்து கொண்டார். இதுதான் யோவான் ஸ்நானனுடைய ஊழிய அழைப்பு. இன்னும் பாருங்களேன், லூக்கா 1:57-58 சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது ஜனங்களெல்லாம் கேள்விப்பட்டு வராங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் எலிசபெத்தை கைவிடவில்லை, ஆண்டவர் இரக்கத்தின் தேவன் என்று சொல்லி அவளுக்கு கிடைத்த பிள்ளை நிமித்தம் சந்தோஷப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு அவனுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பாருங்கள், லூக்கா 1:76-80 வாசிக்கும் போது சக்கரியா யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும் போது உன்னதமானவரின் தீர்க்க தரிசி என்று அழைக்கப்படுவாய். அப்ப இந்த ஊழியத்தின் அழைப்பு பாருங்க, எவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்குது. நீ யாருப்பா? நான் உன்னதமானவரின் தீர்க்க தரிசி. எப்போது உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? கருவில் இருந்தபோது என்னை தெரிந்து கொண்டார். உன்னுடைய பிறப்பு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இதுதான் யோவான் ஸ்நானனுடைய அழைப்பு, ஊழியத்தினுடைய அழைப்பு. அடுத்து கவனிங்க, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை பார்ப்போமே, அவர் வாழ்ந்த ஒரு விதத்தை பார்ப்போமே. எண்ணாக்கமுத்தின் புஸ்தகம் 1:50-53 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு லேவி கோத்திரம் என்று சொல்லுவது வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இந்த 3 நீங்க வாசித்தீங்க, 4 இந்த 4 நீங்க வாசித்தீங்கன்னா, எண்ணாக்கமம் 1:50-53 வாசிக்கும் போது கர்த்தர் பிரித்தெடுத்த அந்த கூட்டத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, இவர்களை தவிர வேறு யாராகிலும் அந்த பரிசுத்த பொருட்களை தொடுவார்களேயானால் அழிக்கப்படுவார்கள். இந்த ஜனத்தை தவிர வேறு யாராக்கிலும் அந்த இடத்துக்கு போவார்களேயானால் கொல்லப்படுவார்கள். விசேஷித்த ஒரு ஜாதி, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஜாதி. அதுதான் யோவான் ஸ்நானனுடைய ஜாதி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயா என்னுடைய கோத்திரம் பென்னிமின் கோத்திரம், ஐயா என்னுடைய கோத்திரம் யூதா கோத்திரம். ஆனால் யோவான் ஸ்நானனுடைய கோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரம். அந்த ஊழியத்தை இன்னொருவன் செய்ய முடியாது. அந்த ஊழியத்துக்கு இன்னொருவன் போவானேயானால் கொல்லப்படுவான். லூக்கா 7:28 இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை போன்ற பெரிய தீர்க்க தரிசி ஒருவனும் இல்லை. சாட்சி சொன்னவர் கிறிஸ்து. இது ரெண்டுமே போதுமே யா, என் வாழ்நாள் முழுவதும் சாட்சி பகர்வதற்கு. என்னை பத்தி நீங்க எப்படி கிரைஸ்ட் தமிழ் சர்ச் வெப்சைட்ல போடுவீங்க? இயேசுவால் சாட்சி பகரப்பட்டவர், இயேசுவே ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரிய தீர்க்கதரிசி என்று சொன்னவர் வருகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் வருகிறார். என்ன பெரிய ஒரு தீர்க்க தரிசி பாருங்க, ஏசுவாமி சொல்றாங்க, ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்கள் யோவான போல பெரிய தீர்க்க தரிசி கிடையாது. லூக்கா 1:36 பார்க்கிறோம், ஏசுவின் உறவு முறை திரு திராவிட முன்னேற்ற கழக தலைவரையே எனக்கு தெரியும், போய் பார்த்தேன் அவரை ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த நாட்கள்ல ஊழியக்காரர் யோவான் ஸ்நானன் இயேசுவின் உறவு முறையான. ஆனா அவருடைய வாழ்க்கையை பாருங்களேன், வாழ்க்கையை பாருங்க ஐயா. பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் ஐயா, பெரிய தீர்க்கதரிசி ஐயா, பெரிய தீர்க்கதரிசி. இயேசுவின் குடும்பத்தை சார்ந்தவர், இயேசுவின் உறவு முறை, இயேசுவின் உறவு முறை. இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லுவாரே ஆனால் அவருடைய தம்பி, என் குடும்பத்தை சார்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை முறை என ரொம்ப அது என்னை வெட்கப்படுத்தின ஒன்று. பாருங்களேன், மத்தேயு 3:4 சொல்லப்பட்டிருக்க அவருடைய ஆகாரம் என்ன, இன்றைக்கு ஊழியக்காரருடைய ஆகாரம் முறை என்ன, ஊழியக்காரருடைய ஆகாரம் முறை என்ன. இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறதுனால நான் இதை ஞாபகப்படுத்தத்தான் விரும்புகிறேன். ஒருவரையும் குறை சொல்ல விரும்பவில்லை ஐயா. ஒரு மெனுவே போட்டு அனுப்புறாங்களே, மெனு போடுறாங்க. மார்னிங் 6:00 எனக்கு இப்படி வேணும் காஃபி, அடுத்தபடியாக 8:00 இது வேணும், 10:00 இது வேணும், 12:00 இது வேணும். வேதவசனத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இயேசுவின் உறவின் முறையான், பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தான் அவருடைய உணவு முறை என்னவென்றால் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். ஒருவனையும் அவர் சார்ந்து ஜீவிக்கவில்லை, ஒருவனுக்கும் அவர் ஒரு பாரமாக இருக்கவில்லை, ஒருவனையும் அவர் கஷ்டப்படுத்தி வாழவில்லை, ஒருவனுக்கும் அவர் ஒரு பொறுப்பை கொடுக்கவில்லை. தான் உண்டு, தன்னுடைய கரமே தனக்கு உதவி என்று அவர் காட்டுத்தீனையும் காட்டுத்தேனையும் அவர் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு உயிர் பிழைத்தவர். ஏன் இதை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஏழையிலும் ஏழை புசிக்கின்ற ஒன்று ஆனால் இந்த ஆகாரத்தை கொண்டு 30 காலம் சுகத்தோடு வாழ்ந்தார். ஆம், அவருடைய உடையை பாருங்களேன், ஒட்டகமயிருடை. ஒட்டகமயிருடை என்று சொல்லுவது ஒரு பிச்சைக்காரன் அந்த நாட்களில் உடுத்துகின்ற ஒரு உடை. அவர் வாழ்ந்தது வனாந்திரம், அவர் வாழ்வதற்கு தனியாக ஒரு வீடு கிடையாது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க, வசதியை தேடி ஓடாதே. நீங்க எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கணும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் ஒரே ஒரு கவியை மட்டும்தான் ஒரு நபரை பற்றி அவர் சொல்லுவார், ஜெனரலா சொல்லுவார். மீதி எல்லாம் வசதியை பார்த்து தேடி ஓடாதே என்று சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லுவார், 3-4 சரணங்கள்ல சொல்லுவார். ஆனா ஒரே ஒரு சரணத்துல ஒருவரை பற்றி சொல்லுவார், யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லுவார். அதை நான் வாசிக்கும் போது எனக்கு தோன்றியது என்னவென்றால், இந்த பாடல் அவர் எழுதுவதற்கு காரணமே யோவான் ஸ்நானன் தான். அப்பதான் அந்த இதுல எழுதுவார், என்னதுன்னா, வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான், உலகத்தை கலக்கிய மனிதர் அவர், உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோ. அருமையான தேவண்டி பிள்ளைகளே, இன்னைக்கு உணவு முறையில ஊழியர்கள் எப்படி இருக்கிறோம் நாங்க, எங்களுடைய உடை பாவனைகள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தரம், நான் இதை சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன், தவறாக யாரும் நினைத்து விடாதீர்கள், வேதனையோடு சொல்லுகிறேன். காணிக்கு காசுல இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க, அது சரியா தப்பா என்கிற ஆர்கியுமெண்ட்டுக்கு நான் வரல. ஆனால் ஒன்றை நான் சொல்லுவேன், காணிக்கு காசுல ஸ்விம்மிங் பூல் கட்டக்கூடிய காலம் இதுவல்ல. இந்த நாட்களில் எளியவருடைய கரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமத்திலேயே பட்டினி சாவையா, அந்த சாவு இருக்கிற இடத்தில் நான் காணிக்கை காசில் ஆடம்பரமாய் வாழக்கூடாது. நான் உழைச்சிறேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு தேவை, இது வேற வழி இல்லை, ஏதாவது நான் செய்கிறேன்னு சொன்னா என்னுடைய உழைப்பு என்கிற விதத்துல நான் போகலாம். இன்னொருவருடைய காணிக்கை காசில் ஆடம்பரமாக வாழ்கிற எந்த ஒரு ஊழியனும் கிறிஸ்துவுக்கு உரியவர் அல்ல. ஆடம்பரமாய் வாழ்வது தேவனுக்கு பிரியம் அல்ல. யோவான் ஸ்நானத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணுங்க, சாப்பாடு விஷயத்துல ஏழையிலும் ஏழை, உடை விஷயத்துல ஏழையிலும் ஏழை, தங்க விஷயத்துல ஏழையிலும் ஏழை. அதனால்தான் பாதர் பர்க்மான் சொல்லுதுனாங்க, காட்டுத்தேன் வெட்டுக்கிளி உண்டு வந்தார் யோவான், உலகத்தை கலக்கிய மனிதர் அவர், உடுத்தியதோ ஒட்டகத்தோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானனுடைய இந்த வாழ்ந்த விதம் நமக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் மிஞ்சி போயிட்டோம், மிஞ்சி மிஞ்சி போய்விட்டோம். இன்னைக்கு எனக்கு பிடித்த ஒரு இதுங்க ஞாபகத்தில் வந்ததுனால சொல்லுகிறேன், பவுலப்போஸ்தலனை போன்று புதிய ஏற்பாட்டில் வல்லமையாய் ஊழியம் செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க வாய்ப்பு குறைவு. பவுல் அப்போஸ்தலன் ஓடோடி சென்று ஊழியம் செய்தார், திருச்சபைகளை நிறுவினார். கொருந்து பட்டணம் பெரிய பணக்கார பட்டணம், அங்கு திருச்சபை நிறுவினார். எபேசுல் நிறுவினார், புலுப்பி பட்டணத்தில் நிறுவனர், கொலோசே பட்டணத்தில் நிறுவனர், தெசலோனிக்க பட்டணத்தில் நிறுவினார், பல திருச்சபைகள் நிறுவினார். அநேக பெரிய பணக்காரர்கள் அவருக்கு நண்பர்களாக இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் பிலேமோன் கூட. பிலேமோன் பெரிய ஒரு அடிமை வியாபாரி. பிலேமோன் பவுலுடைய ஒரு சுவிசேஷத்தில் பவுலுக்கு கிடைத்த ஒரு முத்து பிலேமோன். ஆனா வேதவசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க அவனுடைய கடைசி பிரயாணம், ரோமாபுரியிலிருந்து எருசலேமுக்கு வருவதற்கு முந்தே ரோமாபுரியில் இருக்கும்போது அதை வேதவசனம் சொல்லுகும் என்னவென்றால், அவர் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தார். இதுதாங்க ஆண்டவருடைய பெரிய ஊழியக்காரருடைய நிலைமை. த மேக்சிமம் அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்தாங்க. அதனால தான் பவுல் கூட சொல்லுவார், இது நம்முடைய நிரந்தர வீடு அல்ல, இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும், அழிந்து போகும். சரி, அவருடைய வாழ்க்கை விதம் நமக்கு எதாக்கிலும் பிரயோஜனமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமானது அவருடைய ஊழியத்தின் தன்மையை பாருங்கள். இது நமக்கு நிச்சயமாக நம்மை பாதிக்க வேண்டும். ஒரு தனி மனிதனாக ஊழியம் செய்தார். எனவே தான் அவருடைய வார்த்தை கூட என்னன்னா, யோவான் 1:23 சொல்லப்பட்டிருக்கு, வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் அல்ல, கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஒரு தனி மனிதனாக ஊழியம் செய்தார். ஒரு தனி மனிதன் ஊழியம் செய்து மத்தேயு 3:5-6 வாசித்து பாருங்கள், எருசலேமில் உள்ள யாவரும், யூதேயா தேசத்தில் உள்ள அத்தனை பேரும், யோர்தானுக்கு அப்புறம் உள்ள ஜனங்கள் யாவரும் அவனிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்து யோவான் மூலம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெரிய எழுப்புதல், எருசலேமில் எழுப்புதல், யூதேயா தேசத்தில் எழுப்புதல், சுற்று வட்டாரங்களில் எழுப்புதல், மிகப்பெரிய எழுப்புதல். லட்சக்கணக்கான மக்கள் யோவான் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்னைக்கு ஊழியர்களில் நாங்க ஒரு 100 பேர் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா, 100 பேர் கிடைச்சிட்டாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை தரம் வித்தியாசமாகுது, எங்களுடைய பேச்சு வித்தியாசமாகுது, எங்களுடைய நட பாவனைகள் வித்தியாசமாகிறது. அதுக்கு பிறகு ரொம்ப வித்தியாசமாக எங்களுடைய வாழ்க்கை அமர்ந்து விடுகிறது. ஆனால் யோவானையோ பாருங்கள், எருசலேம் நகரத்தார் யாவரும், யூதேய தேசத்தார் யாவரும், சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அவனிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் பாவத்தங்களை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒரே ஒரு செய்திதாங்க கொடுத்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க. பிரதான ஆசாரியர் வந்தார். பிரதான ஆசாரியர் வந்தபோது யோவான், ஐயா பெரியவரே, நாங்க தான் உங்கள்கிட்ட வந்திருக்கணும், நீங்க இங்க வந்தீங்களேன்னு சொல்லல. பிரதான ஆசாரியனை பார்த்தோன்னு சொன்னார், என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டி அப்படின்னாரு. நிக்கத்துக்கு போன்று பெரிய பெரிய பரிசேயர்கள் எல்லாம் வந்தாங்க. தூரத்தில் பார்த்தோன்ன சொல்றாரு, ஏ விரியன் பாம்பு குட்டி, இந்த வாரம் கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள வகை காட்டணவன் யார்? சதுசேர் வராங்க, விரியன் பாம்பு குட்டி பக்கத்தில் வந்தோன்ன சொல்றாரு. எல்லாத்தையும் பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்றாரு மனந்திரும்பு, பரிசேயனை பார்த்து சொல்றாரு மனந்திரும்பு, சத்துசேனை பார்த்து சொல்றார் மனந்திரும்பு. எங்கிருந்து அந்த ஆளுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? பிரதான ஆசாரியனை பார்த்து மனந்திரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இந்த மனிதனுக்கு எப்படி வந்தது? மனந்திரும்பு, வேற எதுவும் இல்லை, மனந்திரும்பு. அவர்களுடைய அங்கைகளோ அவருடைய வெளித்தோற்றமோ யோவானுக்கு பிரச்சனை இல்லை, மனந்திரும்பு. மனந்திரும்புதலின் செய்தியை குறித்து பேசின போது இன்னொரு மிகப்பெரிய ஊழியம்ங்க யோவான் அந்த நாட்களில் அறிமுகம் செய்தார். இன்றைக்கு கூட திருச்சபைகளில் நம்ம அதை பார்க்கலாம். இன்றைக்கு கூட அந்த ஊழியங்கள் இருக்கின்றது. அது உள்ள பைபிள் ஸ்டடின்னு நம்ம சொல்லலாம், கேள்வி பதில் என்று சொல்லலாம். ஜனங்க வந்து கேட்கிறாங்க, பரிசேயன் வந்து கேட்கிறான், சதுசேயன் வந்து கேட்கிறான், ஆயக்காரர் வந்து கேட்கிறாங்க, ஏழைகள் வந்து கேட்கிறாங்க, போலீஸ்காரர் வந்து கேட்கிறாரு, சேவகர் வந்து கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் வந்து ஐயா நாங்க என்ன செய்யணும். ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் வைத்துக் கொண்டிருந்தார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பதில் கொடுக்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பதில் கொடுக்கிறார். கேள்வி பதில் ஊழியம். இப்ப பாருங்களேன், இப்ப நமக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நண்பராக இருந்தால் ட்ரம்ப் செய்வது எதுவுமே எனக்கு தவறாக தோன்றாது. இவருடைய பெரிய நண்பன் பிலிப்பு, யோவான் ஸ்நானனுடைய நண்பன் பிலிப்பு, இன்றைய கிறிஸ்தவத்திற்கும் அன்றைய கிறிஸ்தவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று பாருங்கள். கிறிஸ்துவின் இரக்கங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமா இழக்கிறோமா சிந்தித்து பாருங்கள். யோவான் ஸ்நானனுடைய நெருங்கிய நண்பன் பிலிப்பு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கின்றான், அதிகாரியவன், ஏரோதுவின் குடும்பத்தை சார்ந்தவன். பிலிப்பு எதையுமே யோவான் ஸ்நானிடத்தில் கேட்டுதான் செய்வான். என்னிடத்தில் கேட்டீர்களேனால் பிலிப்புடைய ஒரு சாப்ளின் போல அன்றாடகம் ஜெபித்து தாங்குகின்ற ஒருவன் தான் யோவான் ஸ்நானன். பிலிப்பு யோவான் ஸ்நானத்தில் கேட்டுதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த பிலிப்புவோ தன் அண்ணனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட போதோ யோவான் ஸ்நானன் குண்டு எழும்பினான். ஐயா அவன் என்னுடைய நண்பன் என்று பார்க்கவில்லை, அதிகாரி என்று பார்க்கவில்லை. யோவான் யாரையா? அவன் ஒரு தூதன், ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி. இன்றைய தீர்க்கதரிசிகளுக்கும் இன்றைய ஊழியக்காரர்களுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த பிலிப்போய் பார்த்து சொன்னான், நீ உன் அண்ணன் மனைவியை வைத்துக் கொண்டிருப்பதினால் பாவம் செய்தாய். இன்னைக்கு நாம் வந்து அண்ணன் மனைவியை வச்சிருந்தாலும் சரி, தம்பி மனைவியை வைத்திருந்தாலும் சரி, இயேசுன்னு சொல்லியாப்பா, இயேசுன்றியா? ஆமா, இயேசு. ஓ, முடிந்தது. மாய்மாலமான ஒரு ஊழியன் இன்றைக்கு. ஆனால் அன்று யோவான் ஸ்நானனோ பிலிப்புவை குறித்து அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினான். உன்னுடைய வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டான். முகதாட்சண்யம் பார்த்து ஊழியம் செய்தவன் யோவான் ஸ்நானன் அல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு என்னன்னு சொன்னா, யோவான் ஸ்நானன், யோவான் ஸ்நானன் ஆண்டவருடைய நாமத்துல வேத புஸ்தகத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்க ஒரு அற்புதமும் செய்யாத ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு அற்புதமும் செய்யவில்லை. இந்த நாட்களில் அற்புதம் செய்யாதவன் ஊழியக்காரனாகவே முடியாதையா? அற்புதம் செய்யவில்லையானால் ஊழியம் இன்றைக்கு கனப்படுத்தப்பட முடியவில்லையா? பிரியமானவர்களே, ஆனாலோ யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் ஒரு அற்புதம் கூட யோவான் செய்யவில்லை. ஆனால் இயேசுவால் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டார். மத தலைவர்களை கண்டித்தார். மத்தேயு 3:7 பார்க்கிறோம். யோவான் 1:36-37 பார்க்கிறோம். தான் சீஷர்களை உருவாக்கி கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஜனங்களை தனக்கு சீஷனாக்கி இயேசு மண்டத்தில் கொடுத்தார். இன்னொரு முக்கியமானது என்ன தெரியுங்களா? அது இன்றைக்கு உங்களுக்கு மனக்கம் காணப்பட வேண்டும். லூக்கா 1:17 பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் வாராம் பிரியின் பாம்பு குட்டின்றான், பரிசேயன் வாராம் பிரியின் பாம்பு குட்டின்றான். இயேசு கிறிஸ்து வருகிறார், தேவ குமாரன் என்று அடையாளம் கண்டுகொண்டான். தேவனுடைய குமாரன் யார், பிரியின் பாம்பு குட்டி யார் என்கிறதை வித்தியாசம் பிரித்து கண்டான். பிரதான ஆசாரியன் ஒரு பெரிய கவுனோட வந்தான். அவனை பார்த்து பிரியின் பாம்பு குட்டி என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவோ ஒரு ஊழியக்காரனை போல கடந்து வந்தார். அவரை பார்த்து தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். முகத்தை பார்த்தோ வெளி தோற்றத்தை பார்த்தோ அவர் கணக்கு போடவில்லை யாரையும். உள்ளான மனதை அறிந்தவர் யோவான் ஸ்நானன். அதுதான் பெரிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருந்தார். பிரதான ஆசாரியன் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். எனவே தான் சொல்லுகிறேன், உரியன் பாம்பு குட்டி யார், தேவகுமாரன் யார் என்கிறதை அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதான எலியாவின் ஆவியை உடையவன் யோவான் ஸ்நானன். இன்று உங்களிடம் என்னும் கிறிஸ்துவின் ஆவி இருக்கும் போது யாரையா ஓனாய், யார் ஆட்டுக்குட்டி அடையாளம் கண்டுகொள்ள முடியலையே ஐயா? என்னிடத்தில் இருக்கிற ஆவி யோவானிடத்திலே காணப்பட்ட ஆவியிலும் பெரிய விசேஷமான ஆவி. யோவானிடத்திலே காணப்பட்டது எலியாவின் ஆவி, என்னிடத்திலோ பரம தேவனுடைய ஆவியானவர் இருக்கின்ற. ஆனா பட்சிக்கிற ஓநாய்கள் வந்து பட்சித்துட்டே போறாங்களே. ஆட்டுத்தோலை போர்த்தவர்கள் வந்து ஏமாற்றிட்டே போயிடறாங்களே. அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையே. இன்றைய கிறிஸ்தவம் எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கிறோம் பாருங்க. இதாங்க யோவானுடைய ஊழியம், இதுதான் ஊழியம். இன்று ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி சொல்லுகிறேன். இந்த புதிய வருடத்தில் ஒருவேளை நீங்க தனி மனிதனாக இருக்கலாம், ஆனால் உங்க ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணும் போது யூதேயா தேசத்தார் அனைவரும் உங்களிடத்தில் வர முடியும், வர முடியும், பெரிய எழுப்புதல் உண்டாக முடியும். புலிப்புவை போன்றவர்கள் உங்கள் மூலம் பாவ மன்னிப்பை கடிந்து கொள்ளப்பட முடியும். உங்கள் மூலமாக மத்த போதகர்கள் தங்களுடைய குறைவுகளை அறிக்கை செய்ய முடியும். ஆனா ஒன்ன நான் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்கிறேன், உங்களில் வாசம் பண்ணுகின்ற ஆவியானவர், உங்களில் வாசம் பண்ணுகின்ற ஆவியானவர் துக்கப்படாதபடிக்கு ஆட்டுக்குட்டி யார், ஓநாய் யார் அடையாளம் கண்டுகொள்ளும் காலமாக இந்த காலம் அமைய வேண்டும். இன்றைக்கு பட்சித்து விட்டு செல்லுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு நாளில் பவுலப்பொஸ்தலன் முழங்கால் படி போட்டு எபேசுவில் உள்ள மூப்பர்களிடத்தில் கண்ணீரோடு கதறி சொன்னது என்னவென்றால், இதோ நான் போகிறேன், மந்தையை ஏய்க்கக்கூடிய ஓ நாய்கள். எவ்வளவு வருத்தத்தோடு சொன்னார். தான் சம்பாதித்த திருச்சபை இதோ ஒளிந்து போக போகிறதே என்கிற வருத்தத்தில் சொன்னார். இன்று ஆண்டவருடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன், ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்களை அடையாளம் கண்டு கொள்ளாத வரையிலும் அழிவுதான், அழிவுதான், பகட்டுதான், முகத்தோற்றம் தான், வெளித்தோற்றங்கள் தான். ஆனால் யோவான் ஸ்நானனோ இயேசு கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டான், உரியன் பாம்பு குட்டிகளை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டான். இந்த பெரிய தீர்க்கதரிசனுடைய ஒரு முடிவை பாருங்களேன். மூணே மூணு வசனத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று மத்தேயு 5:10 இயேசு சுவாமி சொல்லுவாங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிலிப்பை பார்த்து சொன்னார், நீ உன் அண்ணன் மனைவியை நீ வைத்திருப்பது தவறு என்று. அதுவே யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்படுவதற்கு காரணமாக முடிந்தது. ஆனால் யோவானுக்கோ பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. 1 பேதுரு 3:14 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, தவறு தவறுதான், சரி சரிதான். ஏசாயா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, வேத புஸ்தகத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. கிறிஸ்துவின் பிறப்பையும் இறப்பையும் முன்கூட்டி சரியாக வகுத்து சொன்னவர் ஏசாயா. இந்த ஏசாய தீர்க்கதரிசி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னா தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கண்ணீரோட கேட்பார், என்னன்னா, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுவார். ஒருபோது நன்மையை தீமையாக்க முடியாது, ஒருபோதும் தீமையை நன்மையாக்க முடியாது. நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்களே ஆனால் பாக்கியவான்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். யோவான் 5:15 இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள் சொல்லுவாங்க சீஷலத்தில் பார்த்து, ஊழியக்காரன் தன் எஜமானலும் பெரியவன் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த 2018 பிரவேசித்திருக்கிற தேவ பிள்ளையே, ஊழியக்காரனாக நீ இருக்க விரும்பினால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், கிறிஸ்துவை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவரை குறித்து சாட்சி பகர வேண்டும் என்று விரும்பினால், ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கிறிஸ்துவிலும் பெரியவர்கள் அல்ல. கிறிஸ்துவை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் என்னையும் துன்பப்படுத்துவார்கள். அடுத்து என்ன சொன்னா தெரியுமா? என் வசனத்தை அவர்கள் கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை காட்டிலும் விசேஷமானது ஒன்றை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள போக வேண்டாம். உலகத்தில் வசதிகள் இருக்கிறது, உலகத்தில் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சிற்றின்பம் தரக்கூடிய அநேக பகட்டான இச்சைகள் காணப்படுகிறது. இதற்கு பின்னால் ஓடிவிடாதீர்கள், தங்களை முழுவதும் தாழ்த்தி ஏழையிலும் ஏழையாய் வாழ்ந்த யோவான் ஸ்நானன் உலகத்தையே கலக்கி தேவனுக்கென்று ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வாழ்ந்து கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தை அனுபவித்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். இன்றும் அவர் பேசப்படுகிறார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ஊழியக்காரர். இந்த ஊழியம் செய்வதற்கு தேவன் தந்த இந்த வாய்ப்பை இந்த ஆண்டில் அவருக்கென்று ஊழியம் செய்வதற்கு பயன்படுத்துவோம். உலகத்தின் பக்கெட்டுகளை விரும்ப வேண்டாம், உலகத்தில் சுகசு வேண்டாம், நமக்கு உலகத்தின் எந்த சிற்றின்பங்களும் நமக்கு வேண்டாம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுவோம், கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று நீர் பகிர்ந்து கொண்ட அந்த ஊழியக்காரனை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. ஒரு சிறு பகுதியை தான் பார்த்தோம் ஐயா, எங்களோடு நீங்க பேசினதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய உணவு வகைகள், எங்களுடைய உடை, எங்களுடைய வெளி பிரகாரமான தோற்றங்கள், எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, இன்றைக்கு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஆண்டவரே, ஒரு ஊழியனை போல இருக்கிறதா இல்ல உலகத்தில் உள்ள ஒரு பகட்டான ஒரு வாழ்வாக அது அமைகிறதா சுவாமி, சிந்தித்து பார்க்கும் ஒரு காலமாக அது அமையட்டும் ஆண்டவரே. காணிக்கை காசுகள் விரயமாக்கப்படக்கூடாது ஆண்டவரே, அதை நாங்கள் கர்த்தருக்கென்று மகிமைக்கென்று பயன்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். இந்த யோவான் ஸ்நானனை போன்று எங்களுடைய முடிவு மட்டும் நீதிக்காக நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும்.
குறைகள் குற்றங்களை மன்னியும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.